நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமுதாய வானொலி ரேடியோ கொத்தகரி 90.4. இன்றைய கதை சொல்லும் மலையரசி சுகம்மா என்ற நிகழ்ச்சியிலே திறந்த வெளி மலம் கழித்தல் என்ற தலைப்பில் த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்தும் கதையை தெரிந்து கொள்வோமா? வாங்க நேயர்களே.
ஏய் கமலா, இங்க வாயே, நான் ஒரு கதை சொல்லட்டுமா?
என்னடி காலையிலேயே கதையா?
போன வாரம் நான் ஸ்கூல்ல ஒரு கதை சொன்னேன், எனக்கு தான் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ். அத நீ கேக்குறியா?
என்ன கதடி சொன்ன? எங்களுக்கும் சொல்லு, நாங்களும் கேப்போம்ல.
ஒரு கிராமத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு அழகான ஒரு குட்டி பாப்பா இருந்துருச்சா. அந்த பாப்பா பேரு ரோசி. அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணா. அவங்க கூலி வேலைக்கு தான் போறாங்களா. அவங்க வீடு கூற வீடா, மலம் கழிக்கிறதுக்கு இடமே இல்லையாமா. ரோட்ல தான் போவாங்களாம்.
அவங்க எங்கடி போவாங்க?
திறந்த வெளியில தான் போவாங்களாம்.
ஆமா, நம்மளும் அங்க தானே போறோம்.
ஒரு நாள் சாயங்காலம் அந்த பாப்பாக்கு ரொம்ப வயிற்று வலி இருந்துருச்சா. ஏற்கனவே அவளுக்கு காய்ச்சலும் இருந்திருக்கு. இருட்டு வேற ஆயிருச்சு. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போது பாப்பா தனியா திறந்த வெளியில் மலம் கழிக்க போனாளாம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் என்னவோ கடிச்ச மாதிரி பாப்பாக்கு தோணிச்சு.
என்ன கடிச்சிச்சுன்னு அந்த குழந்தை அம்மா கிட்ட சொன்னிச்சாப்பா?
இல்லப்பா, அவ அதை கவனிக்கவே இல்லை. அம்மா கிட்டேயும் சொல்லல. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவ அம்மா கூட தூங்கிட்டாளா. விடிய காலம் 4 மணி மேல அனத்தர சத்தம் கேட்டு அம்மா பாப்பாவை தொட்டு பார்த்தா ரொம்ப காய்ச்சல் இருந்துருச்சு. வாயிலிருந்து நொர மாதிரி வந்துட்டு இருந்துருச்சு. அப்பவே அம்மா பாப்பாவை தூக்கி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாள். நர்ஸம்மா பாப்பாவை பரிசோதிச்சு பார்த்ததில் அந்த பாப்பாவுக்கு நேத்திரவில் ஏதோ விஷப்பூச்சி தீண்டியதாக சொன்னாங்க. சீக்கிரமே டவுன்ல இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போக சொன்னாங்க. டவுன்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போக போக பாப்பாக்கு ரொம்ப முடியாமாச்சு. அந்த அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டே இருந்துருச்சு. பாப்பாவை பரிசோதிச்சா டாக்டர் அந்த அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்துருச்சு. ஏன்னா பாப்பா உடம்புல முழுவதும் விஷம் கலந்துருச்சு. காப்பாத்த ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொன்னாங்க.
ஏ மாலு, நீ இந்த கதையை நான் கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப அழுகழுகையா வருது.
பாப்பாக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இல்லாதாச்சு. டாக்டர் வெளியே வந்து அம்மா உங்க பொண்ணு உங்களை விட்டு போயிருச்சு, எங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னதும் அந்த அம்மா பாப்பாவை கட்டி அணைத்து கதறி அழுதாள்.
ஏமாலு, நீங்க இந்த கதையை சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப அழுகழுகையா வருது.
எனக்கும் அப்படித்தாண்டி இருந்துருச்சு. அவங்க வீட்டில் கழுப்பறை இருந்திருந்தால் அந்த பாப்பா உயிரோடு இருந்திருக்கும் தானே?
ஏமாலு, முதல்ல நம்ம வீட்டில் கழிப்பறை இல்லை தானே? நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லி கழிப்பறை கட்ட சொல்லலாமா?
நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கழிப்பறையின் அவசியத்தை சொல்லலாமா?
கண்டிப்பாக சொல்லணுமா. இன்றைய மலையரிசி சுகமா என்ற நிகழ்ச்சியில் த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்திய ரோசியின் கதையை கேட்டோம் அல்லவா? கழிவறை உபயோகமே வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் குறித்து சில குறிப்புகளை இப்போது கேட்கலாமா? கழிவறை உபயோகமே வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். மலம் வாய்வழி உள் சென்று நோய் பரவும் விதங்கள். கைகள் மூலம் பரவும் நோய். மலம் கழித்து உடலை சுத்தம் செய்த பிறகு கைகளை முறையாக சுத்தம் செய்யாமல் இருந்தால் வைரஸ் காய்ச்சல் வரும். ஈக்கள் மூலம் பரவும் நோய். மலத்தில் அமரும் ஈக்கள் உணவிலும் அமர்ந்து உணவை மாசுபடுத்துவதால் பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளன. வளர்ப்பு பிராணிகள் மூலம் பரவும் நோய். வீட்டில் வளர்க்கும் கோழி நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகள் மலத்தை சாப்பிட்ட பின் வீட்டிற்குள் உள்ளவர்களுடன் விளையாடும் போதும் இந்த நோய் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. காய்கனிகள் மூலம் பரவும் நோய். வயல்வெளிகள் திறந்தவெளி கழிப்பிடமாய் பயன்படுத்துவதால் காய்கனிகள் மாசுபடுத்துவதால் நோய் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது. குடிநீர் மூலம் பரவும் நோய். ஆறு, குளம், நீரோடை இவற்றின் கரைகள் திறந்தவெளி கழிப்பிடங்களாய் பயன்படுத்துவதாலும் அதே நீரில் மலம் கழித்தவர்கள் உடலை சுத்தம் செய்வதாலும் உடல் அரிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மலம், உணவு பொருட்கள், குடிநீர் மற்றும் காய்கனிகள் மூலம் நோய் பரவும் முறைகளை கேட்டோம் அல்லவா? இனி அதை தவிர்க்கும் வழிமுறைகளை கேட்போமா? தவிர்க்கும் வழிமுறைகள். மலம் கழிக்க கழிப்பறையை பயன்படுத்துதல் வேண்டும். கைகளை சோப்பு உபயோகித்து சுத்தம் செய்தல் வேண்டும். பாதுகாக்கப்பட்ட குடிநீரை முறையாக சேமித்து பயன்படுத்துதல் வேண்டும். முறையாக உணவு சுத்தம் செய்த பின் சமைக்க வேண்டும். நேயர்களே, திறந்தவெளி மலம் கழித்தல் என்ற தலைப்பில் சில செய்தி தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
கோவை மாவட்டத்தில் 50,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி இல்லை. மேலும் தினகரன் நாளிதழில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பை கேட்கலாமா? கோவை மாவட்டத்தில் 50,000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறை வசதி இல்லை. மேலும் பல வீடுகளில் கழிப்பறை இருந்தும் பொதுமக்கள் திறந்தவெளி கழிப்பிடங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்தை மேம்படுத்தவும் கழிப்பறை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு அங்கமாக தூய்மை கோவை இயக்கம் துவக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் மகளிர் குழு, ஆண்கள் குழு மற்றும் சிறுவர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இக்குழுக்கள் மாவட்ட கலெக்டர் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இதில் சிறுவர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள குழுவிற்கு குட்டி கமாண்டோக்கள் என பெயரிடப்பட்டுள்ளது. இதில் 12 வயதுக்குட்பட்ட 5 முதல் 7 வகுப்பு படிக்கும் சிறுவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த குட்டி கமாண்டோக்கள் அனைவரும் அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தூய்மை கோவையின் பேட்ச் மற்றும் விசில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கமாண்டோ படை பல குழுக்களாக பிரிந்து அதிகாலையில் தங்களது பணிகளில் ஈடுபடுவார்கள். திறந்த வெளியில் யாரேனும் மலம் கழிப்பது தெரிந்தால் அங்கு சென்று விசில் அடித்து கழிப்பறை அவசியத்தை உணர்த்துவார்கள். இத்திட்டம் துவங்கிய சில நாட்களில் பலர் சிறுவர்களை திட்டியுள்ளனர். ஆனால் நாளடைவில் கழிப்பறை அவசியத்தை பொதுமக்கள் உணர்ந்துள்ளனர். இந்த குட்டி கமாண்டோக்களின் பணிகளால் கோவை மாவட்டம் விரைவில் திறந்தவெளி கழிப்பிடமற்ற மாவட்டமாக திகழ்ந்தது.
நேர்களே, திறந்தவெளியை மலம் கழிப்பதால் உண்டாகும் தீமைகளை பற்றி ஒரு சில தகவல்களாக கேட்கலாமா?
திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் தீமைகள். இந்த திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தா வயிற்றுப்போக்கு. இது எதனால் வர்றது பார்த்தா, நம்ம பாத்ரூம் போய் கை கழுவாமற வந்து சிம்பிளாக கை கழுவி வீட்டில் வந்து ஏதோ சாப்பிட்டு மிட்டாய் இல்லாட்டினா குழந்தைக்கு பார்த்தா மிட்டாய் ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்து சாப்பிடுவாங்க. அது அப்படியே கை கழுவாமல் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி கை கழுவாமல் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மட்டுமில்லை, சீதாபேதி, வாந்தி இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை நல்லா கழுவிட்டு தான் எந்த பொருளும் சாப்பிடணும். அடுத்தது பார்த்தா டைஃபாய்டு. இது எப்படி வரும்னா, நம்ம தண்ணி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு தண்ணி தான் குடிக்கிறோம். சுத்தமான தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிக்கலைன்னா தான் நமக்கு வந்து டைஃபாய்டு வருது. அது மட்டும் இல்லை, கொசு நிறைய வந்தாலுமே நமக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வரும். தண்ணி அங்கங்கே கட்டி நின்று
அதில் கொசு இருந்து அந்த கொசு வந்து நம்மளை கடித்தா கண்டிப்பாக நமக்கு டைஃபாய்டு நோய் வந்து தான் ஆகும். நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துகிறா இருந்தாலும் அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தான் அந்த தண்ணி நம்ம குடிக்கணும். ஆற வச்சு குடிக்கலாம், இல்லாட்டினா நம்ம வெது வெதுனும் குடிக்கலாம். கண்டிப்பாக அந்த தண்ணி நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். இந்த தண்ணி எதுக்காக நாம் கொதிக்க வைக்கணும்னா, அந்த தண்ணியில் இருக்கிற கிருமிகள் நிறைய பாக்டீரியா அடங்கியிருக்கும், அந்த பாக்டீரியாக்கள் சாகணும்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் ஆகணும். இந்த தண்ணி கொதிக்க வைக்கும்போது நிறைய கிருமிகள் இருக்கும், அந்த கிருமி எல்லாம் செத்து போயிடும். அப்போ அந்த தண்ணி குடித்தா நமக்கு எந்த நோயும் வராது. அடுத்தது பார்த்தா, நம்ம வீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எதனால் அதுன்னு பார்த்தா, அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள கொக்கிப்புழு இருக்கும். அது எதனால் வருதுன்னு கேட்டால், அவங்க நிறைய இனிப்பு சாப்பிடுவாங்க. இனிப்போடு சேர்த்து ஏதோ கொஞ்சம் காரம் சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் இந்த சின்ன குழந்தைங்க காரமே சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு கொக்கிப்புழு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு இந்த கொக்கிப்புழு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு இரத்த சோகையும் வருது. கொக்கிப்புழு எதனால் வருதுன்னா, நிறைய பேர் திறந்த வெளியில் மலம் கழிப்பதும் இருக்குது. அப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு கொக்கிப்புழு வரும், இல்லாட்டினா வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கூட நம்ம சுத்தமாக வைக்கலைனால் கூட அந்த கொக்கிப்புழு பிரச்சனை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வரலாம். அப்படி கொக்கிப்புழு பிரச்சனை வரும்போது தான் நமக்கு இரத்த சோகையும் வருது. அதனால் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் நல்லாவே நம்ம சுத்தமாக வைக்கணும்.
திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால நம்ம சுற்றுப்புற சூழல் கூட கெட்டு போகுது. ஒரே இடத்துல வந்து எல்லாரும் மலம் கழிக்க போகிறதுனால அந்த கிருமி வந்து ஒரு ஆளிலிருந்து இன்னொரு ஆளுக்கு அந்த கிருமி வந்து பரவலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சுற்றுப்புற சூழல் கூட கெடுது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு கட்டினா கண்டிப்பாக ஒரு டாய்லெட் வந்து கண்டிப்பாக கட்டணும். அப்போ தான் நம்ம சுத்தமாகவும் இருக்க முடியும், சுற்றுப்புறத்தையும் நல்லா வைக்க முடியும். திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால நம்ம சுற்றுப்புறம் மட்டும் சூழல் மட்டும் கெட்டு போகிறதில்ல, அது கூட நிலம் வந்து நிலத்தில் வந்து மாசடையுது, நீர் மாசடையுது, அதுக்கு விட காற்று நம்ம சுவாசிக்கிற காற்றும் கூட நம்ம மாசடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு டாய்லெட் வந்து வேணும், அப்போ தான் சுத்தமாக இருக்க முடியும். சின்ன குழந்தைங்கள பார்த்தா வெளியே தான் மலம் கழிப்பாங்க, அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த நோய் வந்து சீக்கிரம் பரவுவதற்கு அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் இது திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால காற்று மாசுபடுதுன்னு கேட்டோம், அதை விட அக்கம் பக்கம்லாம் துர்நாற்றம் வந்து நிறைய வீசுது. அந்த வழியில் போகும்போதே நம்ம வந்து மூக்க பொத்திட்டு தான் போக முடியும், ஏன்னா அவ்வளோ துர்நாற்றம் அடிக்கும். நடக்கும்போதே அந்த மாதிரினா அக்கம் பக்கம் வீடு உள்ளவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அதனால் அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கும் கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால அந்த மலத்தின் மேலே ஈக்கள் வந்து நிறைய உட்காரும். அந்த ஈக்கள் உட்காந்து மறுபடி நம்ம சமைச்சு வச்சுருக்கிற சாப்பாடை மூடி வைக்காட்டியும் கூட அந்த தட்டு மேலே வந்து அந்த சாப்பாட்டில் உட்காந்துக்கும். அந்த சாப்பாடை அந்த குழந்தைங்களோ பெரியவங்களோ சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு வயிற்றுப்போக்கு, சீதாபீதி அந்த மாதிரி நோயெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பொருளை சமைச்சாலும் கூட தட்டு வச்சு மூடி வைங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சாலும் அந்த தண்ணியை வந்து மூடி வைங்க, ஏன்னா ஈ வந்து உட்காந்தா இவ்வளோ சீக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஈ உட்காந்தா அந்த ஈயை எடுத்து போட்டு அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு நம்மளும் சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த சாப்பாட்டை வந்து மூடி வச்சு பாதுகாப்பாக வைக்கணும். அடுத்ததாக ஈ மட்டும் இல்லைங்க, கொசுக்கள் கூட அது மேலே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும்னா வீட்டு பக்கத்தில் சாக்கடை தண்ணியெல்லாம் இருக்கும், அந்த சாக்கடை மேலே கொசு நிறைய இருக்கும். அந்த கொசு வந்து வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கும் போதும் கூட நிறைய டெங்கு காய்ச்சல், டைஃபாய்டு அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் மனிதர்கள் என்ற நாகரிகத்தையும் கூட மறந்து விடுறாங்க, அவங்கள சொல்லிட்டு கூட காரியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. அப்புறம் வந்துட்டு அதனால தான் அவங்க பாத்ரூம் கட்டியிருக்க மாட்டாங்க, அதனால தான் அவங்க வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்கள தப்பு சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் அவங்க இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. எதுக்காக நான் சொன்னேன்னா, வருங்கால தலைமுறையினா அதே வழியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் நான் சொன்னேன். திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால மனுஷருக்கு மட்டும் ஒரு இடைஞ்சலாம் இல்லை, ஆனால் இந்த கால்நடைகள் அப்படின்னா ஆடு மாடு அதுங்களுக்கும் கூட நிறைய கெடுதல் வருதுங்க. சின்ன குழந்தைங்க லீவ் விட்டால் விளையாடுறதுக்கு அந்த கிரவுண்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்தா நிறைய புல் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தா நிறைய மலம் கழித்து வச்சுட்ருப்பாங்க. அது குழந்தைங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் மிதித்து அதில் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க கை கால் கூட நல்லா கழுக மாட்டாங்க. வீட்டில் அம்மா இருந்தால் கழுகி விடுவாங்க. ஆனால் வந்து அம்மா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போயிருந்தா அவங்க வந்து அப்படியே வந்து விளையாண்டுட்டு அதிலே சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு தொற்று நோய் வந்து நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால இன்னொரு பிரச்சனை கூட இருக்குது. அது என்னன்னா தண்ணி கூட மாசுபடுது. அது எப்படின்னா மேலே வந்து மலம் கழிச்சிருப்பாங்க, அது மழை வரும்போது கீழே அந்த டேங்க் இருக்கும், அந்த டேங்கில் வந்துட்டு அந்த தண்ணி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகி இதுலேயும் நல்ல சுத்த தண்ணியிலையும் அந்த மலம் வந்து கலந்துரும். அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். அப்படி குடிக்கும்போது தான் நிறைய வியாதிங்கள்லாம் நம்மளுக்கு வருது. அதனால தான் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு டாய்லெட் வேணும். அப்படி இருந்தால் நாமளும் நம்ம பிள்ளைங்களும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம்.
அடுத்தது வீட்டு கழிவுகள் மற்றும் விலங்கு கழிவுகள், இவற்றை பாதுகாப்பாக அகற்றவெனில் ஏற்படும் சுகாதார கேடுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் முதல்ல வர நோய் என்னென்னா ஈக்கள் தான். இந்த ஈக்கள் பெருக்கம் வந்து அதிகமாக அடையும். ஈக்கள் மட்டும் இல்லை, அதோட எலி பெருக்கமும் அதிகமாக ஏற்படும். இதோட நிலத்தடி நீர் மாசடையும். இந்த மாசு நீர் வந்து நாம் குடிக்கிறனால தான் பல நோய்கள் கூட வருது. இது மட்டும் இல்லை, அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி துர்நாற்றம் கூட அதிகமாக வீசும், அதோட கொசு உற்பத்தி அதிகரிக்கும். இதனால தான் நம்ம குழந்தைகளுக்கும் பல தொற்று நோய் கூட ஏற்படுது. இது எல்லாமே இந்த வீட்டு கழிவுகள் மற்றும் விலங்கு கழிவுகள், இவற்றை பாதுகாப்பாக அகற்றவிட்டால் ஏற்படும் சுகாதார பிரச்சனைகள்னு இவை அனைத்துமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் இந்த வீட்டு கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் பாதுகாப்பாக அகற்ற வீட்டுக்கு ஒரு எருக்குழி அமைக்க அனைவருமே முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் இந்த வீட்டு கழிவுகள் மற்றும் இந்த விலங்கு கழிவுகள் அகற்றுவது வந்து இந்த கிராம நலவாழ்வுகள் அவர்களுடைய குழுவினரின் பங்கு என்னென்னு பார்த்தா, இந்த கிராமத்தில் இருக்கிற பொது இடங்களில் இருக்கிற அந்த குப்பை கூளங்கள் கண்டறிந்து அகற்றணும். அதோட நடவடிக்கையை அவங்க கண்டிப்பாக எடுக்கணும். அதோட இந்த பஞ்சாயத்து மூலமாக இந்த கம்போஸ்ட் உரம் தயாரிக்க ஏற்பாடு செய்யணும். அதோட இந்த பொது இடங்களில் வந்து பாதுகாப்பான எருக்குழி அமைத்து பராமரித்து வைக்கணும். இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது, சுகாதார கழிவுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மலம் இந்த வாய்வழி உள் சென்று நோய் பரவும் விதங்கள் மற்றும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகள். முதல்ல இந்த மலம் கழிக்க கழிப்பறையே பயன்படுத்துவது மிகவும் அவசியம். அடுத்தது கைகளை சோப்பு போட்டு உபயோகித்து சுத்தம் செய்வது மிக மிகவும் நல்லதாகும். அடுத்தது பாதுகாக்கப்பட்ட குடிநீரை முறையாக சேமித்து பயன்படுத்துதல் மிகவும் அவசியம். அடுத்தது முறையாக உணவு சுத்தம் செய்த பின்னே சமைக்க வேண்டும்.
திறந்த வெளியில் மலம் கழித்தல், கண்ட இடத்துல மலம் கழிக்கிறது வந்து நீண்ட கக்கூஸ்கள் என்று அழைக்கிறோம். நம்மளோட நாட்டில் 80 விழுக்காட்டிற்கு மேலே திறந்த வெளியில் தான் மலம் கழிக்கிறாங்க. இந்த கெட்ட பழக்கம் நம் நாட்டில் அதிகமாக இருந்து வருது. கிராமப்புறங்களில் எல்லாருமே திறந்த வெளியில் தான் மலம் கழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, வசதி இருந்தாலும் அவங்களுக்கு பயன்படுத்த தெரியறதில்ல. ஏன்னா மலம் கழிச்சிட்டு அவங்க தண்ணி ஊற்றாமல் வந்துடுவாங்க. அதே இடத்துல வேற அவங்க பிள்ளைங்களோ யாராவது போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதில் இருக்கிற கிருமிகளை வந்து குழந்தைங்களுக்கு பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நகர்ப்புறங்களிலும் தெரு ஓரங்களிலும் மக்கள் நடமாட்டம் குறைவான இடங்களில் தான் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க. கிராமப்புறங்களை பார்த்தா அந்த குளத்துக்கு பக்கத்துலேயும் குட்டை இருக்கும், குட்டைக்கு பக்கத்துலேயும் ஏரி ஆறு இதுக்கு பக்கத்துலேயும் தான் மலம் கழிக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து தண்ணி வேற நிறைய இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து மலம் கழிப்பாங்க. அந்த தண்ணியில் தான் கை கால் நல்லா கழுகுவாங்க. அந்த கை கால் கழுகிட்டு அந்த தண்ணி பார்த்தா கீழே போகும். கீழே போனால் அந்த தண்ணியை எடுத்து தான் நம்ம சமைப்போம். அப்படி சமைச்சு அந்த தண்ணியை குடிக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய வியாதிங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா மண்ணுக்கு வந்து மாசு ஏற்படுது. அப்புறம் நீர்பரப்புகளும் திறந்த வெளியில் மழை இருக்கிறதுனால அந்த இடமே பாக்டீரியாக்களின் வீடாக மாறிவிடுது. நிறைய பேருக்கு தண்ணி மூலம் சீக்கிரம் பாக்டீரியாக்கள் பரவி நோயை உண்டாக்குது. பொதுவாக மலத்தில் தொற்று நோய் கிருமிகளான காலரா வயிற்றுப்போக்கு உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அதிக அளவு காணப்படுது. இது தவிர நாடப்புழு, கொக்கிப்புழு, உருண்டைப்புழு இதெல்லாம் மலத்தில் கலந்திருக்கும்.
பொது இடத்துல மலம் கழிக்கிறதுனால தான் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நமக்கு வரும். மேற்கூறிய பாக்டீரியாக்களும் தீமை செய்யும் புழுக்களும் பிரம்மாண்ட அளவில் பெருகி திறந்த வெளி கக்குஸ் என்று அழைக்கப்படும். திறந்த வெளியில் மலம் கழிப்பு மக்களுக்கு தொடர்ந்து துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். தென்னை மர தோப்புகளில் அருகில் வாழும் மக்கள் மலம் கழிப்பதால் மரங்களின் அடியில் தரைப்பகுதியில் பாக்டீரியாக்களான சால்மோனெல்லா ஏராளமாக இருந்து கொண்டிருக்கும். மரங்களின் அடியில் விழும் தென்னை மர மட்டைகளில் மேற்குறிப்பிட்ட சால்மோனெல்லா ஒட்டிக்கொள்ளும். அவ்வாறே தேங்காயிலிருந்து பெறப்படும் நார்களிலிருந்தும் தரை விரிப்புகள் கால் மிதி ஆடிகள் போன்றவைகளிலும் கூட பாக்டீரியாக்கள் தொற்றிக்கொண்டு செல்லும். மேல் குறிப்பிட்ட நாரின் மூலம் செய்யப்படும் பொருட்களை வெளிநாட்டிற்கும் அனுப்பி வைக்கும் போது வெளிநாட்டினர் அப்பொருள்களின் கிருமி தொட்டு இருக்கிறது என அந்த பொருட்களை வாங்க மறுக்கிறார்கள். திறந்த வெளியில் மலம் கழிப்பதனால்தான் பெரும்பாலும் குழந்தைகளும் முதியவர்களும் குடல் சம்பந்தமான வயிற்று நோய்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மட்டும் செலவாகும் மருந்துகள் கோடிக்கணக்கில் இருந்து வருகிறது. நவீன கழிப்பறைகளை பயன்படுத்துவதன் மூலம்தான் நிலம் நீர் மாசடைவதை தடுத்து நிறுத்த முடியும். போர்க்கால அடிப்படையில் நாம் அனைவரும் கழிப்பறைகளை கூட செயல் திட்டம் வகுத்து இத்தீமைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். வீட்டில் உள்ள அறைகளில் மிகவும் முக்கியத்துவத்துடன் கவனிக்க வேண்டியது கழிப்பறை ஆகும். ஆனால் சில வீடுகளில் இதனை சரியாகவே பராமரிப்பது இல்லை. நம்ம வீட்டில் கழிப்பறை இருந்தால் அதை வந்து டெய்லி சுத்தம் பண்ணணும். அப்படி சுத்தம் பண்ணும்போது தான் அதில் வந்து கிருமிகள் இருந்தாலும் கூட அது சாகும். கழிப்பறையை சுத்தமாகவும் சுகாதாரத்துடனும் வைத்து கொள்ளாவிட்டால் துர்நாற்றம் வீசுவதுடன் மிக எளிதான பல வகையான நோய்களையும் பரப்பும்.
நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூமும் கக்கூசும் சுத்தமாக வைக்கலைன்னா நமக்கு பல நோய்களும் வரும். தினமும் அதை டெட்டாலோ இல்லாட்டினா ஏதோ ஒரு இதை போட்டு கழுவி சுத்தமாக வச்சா நமக்கு ஒரு நோயும் வராது. நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கக்கூசும் பாத்ரூமும் சுத்தமாக வைக்கணும். இல்லாட்டினா நமக்கு நிறைய நோய் வரும். நோய் வந்த பின்னாடி ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால் வீட்டில் இருக்கிற கழிப்பிடம் எப்போவுமே சுத்தமாகத்தான் இருக்கணும்.
கழிப்பறையில் காற்றோட்ட வசதியுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் துர்நாற்றம் வெளியே எளிதாக செல்லும்.
இப்போ எல்லா வீட்லேயுமே வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்குது. அதற்கு அந்த கக்கூசுக்கு ஒரு ஜன்னலோ ஒன்றுமே இல்லாமல் வைக்கனால அந்த துர்நாற்றம் ஃபுல்லும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வருது. அதனால் எங்கே கக்கூஸ் கட்டினாலுமே அதுக்கு காற்றோட்டமாக இருக்கணும். அதனால் அந்த கக்கூஸ் கட்டும்போது கண்டிப்பாக அந்த கக்கூஸுக்குள்ளே ஒரு ஜன்னல் வேணும். இல்லாட்டினா அந்த துர்நாற்றம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் பெட்ரூம்லேயும் தான் வருது. அந்த துர்நாற்றம் நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு பல நோயும் வருது. கண்டிப்பாக கக்கூஸ் கட்டும்போது ஒரு ஜன்னல் வச்சு தான் ஆகணும். இல்லாட்டினா நமக்கு பல நோயும் வரும்.
கழிப்பறையை கழுவி முடித்ததும் அங்கு பினாயிலை தெளிக்க வேண்டும். பினாயில் கிருமி நாசினி என்பதால் கழிப்பறையில் கண்ணுக்கு தெரியாமல் பரவி இருக்கும் கிருமிகளை கொன்றுவிடும்.
நம்ம கக்கூஸ் சுத்தம் பண்ணும்போது நிறைய பொருள் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. அது ஏதோ மருந்து போட்டு சுத்தம் பண்ணாலும் கடைசியாக பெனாயில் தான் போட்டு சுத்தம் பண்ணணும். ஏன்னா பெனாயிலுக்கு கிருமிகளை அழிக்கும் சக்தி இருக்குது. அதனால் எந்த மருந்து போட்டு நம்ம கக்கூஸ் கழுவினாலும் கடைசியாக பெனாயில் போட்டு கக்கூஸ் கழுவித்தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு வந்து கிருமி நாசினி அதிகமாக இருக்குது.
கழிப்பறையை பயன்படுத்துவதற்கு முன்னாலும் பின்னாலும் தேவையான தண்ணீரை ஊற்றி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்.
நம்ம கக்கூஸ் போகும்போது எப்பவுமே நிறைய தண்ணி பயன்படுத்தி தான் ஆகணும். தண்ணி கஷ்டம் சொல்லிட்டு அளவாக தண்ணி பயன்படுத்தினா அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் துர்நாற்றம் வீசும். அதனால் யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் கக்கூஸ் போகும்போதும் போயிட்டு வந்த பின்னாடியும் நிறைய தண்ணி பயன்படுத்தி சுத்தமாக வைக்கணும்.
இது போன்று நமது வீடுகளை சுத்தமாகவும் சுகாதாரத்துடன் வைத்து கொண்டால் நோய் வராமல் உடல்நலம் பாதிக்காமல் ஆரோக்கியத்துடன் வாழலாம்.
நம்ம வீடு எவ்வளோ சுத்தமாக வைக்குதோ அதே மாதிரி தான் நம்ம கக்கூசும் பாத்ரூமும் நம்ம சுற்றி இருக்கும் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அப்படி சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு வந்து எந்த நோய் நொடியும் வராது. அதனால் நம்ம வீடும் பாத்ரூமும் கக்கூசும் எல்லாமே சுத்தமாக வைக்கிறதுக்கு பழகிருங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாமே சுத்தமாக இருந்தால் நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. நம்ம நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதனால் எல்லாருமே சுத்தமாக இருங்க.
நேர்களே, இவ்வளவு நேரமாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் உண்டாகும் தீமைகளை பற்றி நம்ம நிறைய தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, நாம் இவ்வளவு நேரமா மலையரசு சுகம்மா என்ற நிகழ்ச்சியில் திறந்தவெளி மலம் கழித்தலை பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம் அல்லவா? நாளை மீண்டும் புதிய நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.